அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழோசை. அக்டோபர் திங்கள் 29 நாள் செவ்வாய்க்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குபவர் மணிவண்ணன். இன்றைய தமிழோசை நிகழ்ச்சியில் முதலில் செய்தியறிக்கை, பின்னர் தொடரும் செய்தியரங்கில் இலங்கையில் பதவி நீக்கம் செய்யப்பட்ட பிரதம நீதிபதி ஷிராணி பண்டாரநாயக்க விவகாரம் குறித்து ஆராய்ந்த காமன்வெல்த் அறிக்கை ஒன்று கசிய விடப்பட்டிருப்பது பற்றிய செய்தி.
I'm not going to comment on the specifics of the report. The Secretary General of the Commonwealth, Kamalesh Sharma.
இலங்கையின் தம்புள்ளையில் இந்து கோயில் ஒன்று இடிக்கப்பட்டதாக கூறப்படுவது பற்றிய செய்திகள். யாழ்ப்பாண செய்தியாளர்கள் அச்சுறுத்தலுக்கு உள்ளாக்கப்படுவதாக மனித உரிமை கமிஷனிடம் புகார் செய்திருப்பது பற்றிய செய்தி. சென்னையில் தபால் நிலையங்கள் 2 குண்டு தாக்குதலுக்கு உள்ளாகி இருப்பது பற்றிய செய்தி குறிப்பு. பின்னர் அனைவருக்கும் அறிவியல் ஆகியவை கேட்கலாம். அன்பர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
பிபிசி தமிழோசை வழங்கும் செய்திகள். வாசிப்பவர்கள் எல்.ஆர். ஜெகதீசன், விமல் சொக்கநாதன்.
சிரியாவின் தலைநகர் டமாஸ்கஸின் புறநகர் பகுதியைச் சுற்றி சிரிய அரச படைகள் விதித்திருந்த தடை தளர்த்தப்பட்டதும் அங்கிருந்த ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் வெளியேறி வருவதாக பிபிசி செய்தியாளர் கூறுகிறார்.
In the last few hours, we have seen a tide of people escaping from the besieged area of Muadamiya.
Syria அரசு எதிர்ப்பு படையினர் கட்டுப்பாட்டில் இருந்த இந்த மௌதமியா என்கிற பிரதேசத்திலிருந்து அச்சமடைந்த மக்கள் அவசர அவசரமாக வெளியேறி வருகிறார்கள். இந்த பிரதேசம் மார்ச் மாதம் முதல் அரசின் கடுமையான தாக்குதலுக்கு உள்ளாகி வருகிறது. எனவே இந்த பகுதியில் உணவு, குடிநீர் மற்றும் அத்தியாவசியப் பொருட்களுக்கு கடும் தட்டுப்பாடு நிலவி வந்தது. சிரிய அரச எதிர்ப்பாளர்களின் கட்டுப்பாட்டில் இருக்கும் பகுதிகள் ஒன்று பட்டினி கிடக்க வேண்டும் அல்லது தம்மிடம் சரணடைய வேண்டும் என்று சிரிய ராணுவம் முன்பே எச்சரித்திருந்தது.
கிழக்கு சீன கடல் வட்டகையில் உரிமை சர்ச்சைக்குள்ளான சில தீவுகளில் சீனாவின் நடத்தை சமாதானத்திற்கு ஆபத்து ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது என்று ஜப்பானின் பாதுகாப்பு அமைச்சர் சுனோரி ஒனாடிரா கூறியிருக்கிறார். தற்போது ஜப்பானின் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும் இந்த தீவு கூட்டங்களை சுற்றியுள்ள கடற்பகுதிகளுக்குள் சீனா அத்துமீறி பிரவேசிப்பது சமாதான காலத்திற்கும் அவசரகால நிலைமைக்கும் இடையிலே நூலிழையில் ஆடிக்கொண்டிருக்கும் ஒரு நிலைமையாகும் என்றும் அவர் தெரிவித்தார். ஜப்பானின் வான் எல்லைக்குள் சீனாவின் ஆளில்லா விமானங்கள் நுழைந்தால் அவை சுட்டு வீழ்த்தப்படும் என்று ஜப்பானின் எச்சரிக்கை. தீவு பகுதிகளில் அதிகரித்த சீன நடமாட்டம் ஆகியவற்றை தொடர்ந்து ஜப்பானிய பாதுகாப்பு அமைச்சரின் அறிக்கை இப்போது வெளியாகியிருக்கிறது. ஜப்பானில் இந்த கருத்துக்கள் எரியும் நெருப்பிலே எண்ணெய் ஊற்றுவதாகவும் பதற்றத்தை உருவாக்கி போருக்கு தயாராகுவதாகவும் சீன அரசாங்கத்தின் ஜின்ஹுவா செய்தி நிறுவனம் அறிவித்திருக்கிறது.
சிரியாவின் வடக்கே 10 குழந்தைகளை போலியோ நோய் தாக்கியிருப்பதாக உலக சுகாதார நிறுவனம் உறுதி செய்திருக்கிறது. கடந்த 14 ஆண்டுகளில் சிரியாவில் போலியோ தாக்குதல் ஏற்பட்டிருப்பது இதுவே முதல்முறை. போலியோ வெகு விரைவில் சிரியாவிலும் அதன் அண்டை நாடுகளிலும் வேகமாக பரவக்கூடும் என்று உலக சுகாதார நிறுவன அதிகாரி ஒருவர் அச்சம் வெளியிட்டிருக்கிறார்.
A lot is still unknown and investigations are still ongoing. They all appear to be very young, so less than
தற்போது போலியோ நோய் தாக்கியிருக்கும் குழந்தைகள் எல்லோருமே 2 வயதுக்கு குறைவானவர்கள். சிரியாவின் தற்போதைய உள்நாட்டு போரின் விளைவாக இவர்களில் பலருக்கு போலியோ தடுப்பு மருந்து கொடுக்கப்படவில்லை என்றும் கூறப்படுகிறது. இந்த போலியோ எங்கிருந்து பரவியது என்பதை கண்டுபிடிப்பதற்கான மரபணு சோதனைகள் தற்போது நடந்து வருகின்றன. தற்போதைய நிலவரப்படி பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் மற்றும் நைஜீரியா ஆகிய 3 நாடுகளில் மட்டுமே போலியோ தொடர்ந்தும் பரவி வரும் ஒரு நோயாக நீடித்து வருகிறது.
இஸ்லாமிய சட்டத்திற்கு அமைந்த நிதித்துறை சலுகைகள் பற்றிய புதிய திட்டம் ஒன்றை பிரிட்டிஷ் பிரதமர் அறிவித்திருக்கிறார். லண்டனில் உலக இஸ்லாமிய பொருளாதார மன்ற கூட்டத்தில் பிரதமர் பேசும்போது லண்டனின் பங்குகள் சந்தை புதிய பொருளாதார சூட்டன் ஒன்றை அங்குரார்ப்பணம் செய்யும் என்றும் பிரிட்டிஷ் கஜானா சுமார் 300 மில்லியன் டாலர் பெறுவது வாய்ந்த சேமிப்பு பத்திரங்களை வழங்கும் என்றும் கூறினார். வட்டி வாங்குவதும் வட்டி செலுத்துவதும் இஸ்லாத்தில் தடை செய்யப்பட்டிருப்பதால் அதற்கு ஈடான ஒரு திட்டமாக விளங்கவிருக்கும் இந்த அரசாங்க சேமிப்பு பத்திரங்கள் சுகுக் என்று அழைக்கப்பட இருக்கின்றன.
அமெரிக்க நாடாளுமன்றத்தின் புலனாய்வு குழுவினரால் அமெரிக்காவின் புலனாய்வுத்துறையின் தலைமை அதிகாரிகள் இன்று விசாரிக்கப்பட இருக்கிறார்கள். அமெரிக்காவின் நட்பு நாட்டு தலைவர்கள் மற்றும் அந்நாட்டின் லட்சக்கணக்கான பொதுமக்களின் தொலைபேசிகளை அமெரிக்க புலனாய்வு நிறுவனங்கள் ஒட்டுக்கேட்டதாக வெளியாகியிருக்கும் சர்ச்சைக்குரிய செய்திகளின் விளைவாக அமெரிக்காவுக்கும் அதன் நேச நாடுகளுக்கும் இடையிலான உறவில் கசப்பு தோன்றியிருக்கும் நிலையில் இன்றைய விசாரணைகள் நடைபெறுகின்றன.
பங்களாதேஷில் பிரதமர் ஷேக் ஹசீனா அவர்களோடு எதிர்க்கட்சித் தலைவி கலீடா ஜியா அவர்கள் நடத்திய தொலைபேசி உரையாடல் கசிய விடப்பட்டமை குறித்து பிரதான எதிர்க்கட்சியினர் கண்டனம் தெரிவித்திருக்கிறார்கள். எதிர்க்கட்சியின் ஆதரவோடு நடத்தப்பட்ட பொது வேலைநிறுத்தம் ஒன்று ஆரம்பிக்கும் சமயத்தில் இடம்பெற்ற இந்த அரை மணி நேர தொலைபேசி உரையாடலை பங்களாதேஷின் தனியார் தொலைக்காட்சி ஒன்று ஒளிபரப்பியது.
செய்தி அறிக்கை கேட்டீர்கள். இன்றைய செய்தி அரங்கில் முதலில் இலங்கை கண்ணோட்டம். இலங்கையில் காமன்வெல்த் உச்சிமாநாடு நடைபெறவுள்ள சூழலில் கடந்த ஆண்டு இலங்கையின் பிரதம நீதிபதி ஷிராணி பண்டாரநாயக்கே மீது நாடாளுமன்றத்தில் குற்றம் சுமத்தி பதவி இறக்கம் செய்த வழிமுறை, அதாவது இம்பீச்மெண்ட், இலங்கையின் அரசியல் சட்டத்துக்கு முரணானது மற்றும் காமன்வெல்த் விழுமியங்களுக்கும் முரணானது என்று காமன்வெல்த் நாடுகள் அமைப்பால் சட்ட கருத்து வழங்கிய பிரிட்டிஷ் வழக்கறிஞர் ஜெஃப்ரி ஜோபல் தனது அறிக்கையில் கூறியிருப்பதாக இணையதளம் ஒன்றில் செய்தி கசிந்திருக்கிறது. இந்த கசியவிடப்பட்ட அறிக்கை உண்மையானதா என்று காமன்வெல்த் அமைப்பின் தகவல் தொடர்பு இயக்குநர் ரிச்சர்ட் உக்கு அவர்களிடம் பிபிசி கேட்டபோது அவர் தெரிவித்த கருத்துக்களை தமிழில் தருகிறார் சீவகன்.
அந்த அறிக்கையில் பிரதம நீதியரசர் பதவி நீக்கம் செய்யப்பட்ட விவகாரத்தில் இலங்கையின் அரசியலமைப்பு சட்டம் மீறப்பட்டிருப்பதாகவும், அது மாத்திரமன்றி இந்த விடயத்தில் இலங்கை அரசாங்கம் காமன்வெல்த் அமைப்பின் பெருமானங்களை மீறி செயற்பட்டது என்றும் கூறப்பட்டிருக்கின்றது. இந்த அறிக்கையை காமன்வெல்த் அமைப்பின் தலைமைச் செயலரான கமலேஷ் சர்மா அவர்கள் காமன்வெல்த்தின் உறுப்பு நாடுகளின் தலைவர்களுக்கு தராமல் மறைத்துவிட்டார் என்று முன்னர் குற்றம் சாட்டப்பட்டிருந்தது. ஆனால் கமலேஷ் சர்மாவின் பேச்சாளரான ரிச்சர்ட் உக்கு அவர்கள் இதுகுறித்து முன்னர் கேட்டபொழுது அந்த அறிக்கை அமைப்பின் தலைமைச் செயலாளருக்கு மாத்திரமானது என்றும், அதனை ஏனைய தலைவர்களுக்கு அவர் காண்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்றும் கூறியிருந்தார். இந்த நிலையில் இணையதளத்தில் கசிந்திருக்கின்ற அந்த அறிக்கை குறித்து உக்கு அவர்களிடம் மீண்டும் கேட்டபொழுது அது குறித்து ஏற்கனவே காமன்வெல்த் தலைமைச் செயலர் பேசிவிட்டதாக கூறியிருக்கின்றார்.
I'm not going to comment on the specifics of the report. The Secretary General of the Commonwealth, Kamalesh Sharma, has been quite...
இந்த அறிக்கை குறித்து குறிப்பாக நான் பேசுவதற்கு விரும்பவில்லை. முன்னாள் பிரதம நீதியரசர் பதவி நீக்கம் செய்யப்பட்ட விடயம் குறித்த தனது கருத்தில் கமலேஷ் சர்மா அவர்கள் மிகவும் உறுதியாக இருந்தார். கடந்த ஜனவரியிலேயே இந்த குற்றஞ்சாட்டி பதவி நீக்கம் செய்யும் விடயம் மிகவும் கடுமையான விடயம் என்று அவர் கூறியிருந்தார். இந்த விடயத்தில் இலங்கையின் அரசியலமைப்பு கூறும் விடயங்கள் குறித்தும் அவர் கேள்வி எழுப்பியிருந்தார். மூத்த நீதித்துறை அதிகாரிகளை நியமிப்பது நீக்குவது குறித்து காமன்வெல்த்தின் நடைமுறை நியமங்களை தலைமைச் செயலர் இலங்கைக்கு கூறியிருந்தார். இந்த நியமங்களும் பரிந்துரைகளும் கவனத்தில் எடுத்துக் கொள்ளப்படுவதாக இலங்கை அரசாங்கம் பதிலுக்கு அறிவித்திருந்தது என்றார் ரிச்சர்ட் உக்கு அவர்கள். இந்த விசாரணை அறிக்கையை ஏன் காமன்வெல்த் அமைப்பு பகிரங்கப்படுத்தவில்லை என்று கேட்டதற்கு பதிலளித்த உக்கு அவர்கள்,
Different organizations work different ways. It's about diplomacy, quiet diplomacy.
ஒவ்வொரு நிறுவனமும் ஒவ்வொரு வகையாக செயற்படுகின்றன. இதனை ஒரு ராஜதந்திர அடிப்படையில், ஒரு அமைதியான ராஜதந்திர அடிப்படையில் நாங்கள் கையாளுகின்றோம். உறுப்பு நாடுகளின் அரசாங்கங்கள் மீது விரலை நீட்டி குற்றஞ்சாட்டும் வகையில் நாங்கள் செயற்படுவதில்லை. இதை நீங்கள் செய்ய வேண்டும், அதை நீங்கள் செய்ய வேண்டும் என்று அவர்களுக்கு நாங்கள் உத்தரவிடுவது கிடையாது. எங்களது ராஜதந்திரத்தை பத்திரிகை செய்திகளில் நாங்கள் அடிபடை செய்வதும் இல்லை. ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைதியான ராஜதந்திரம் இது என்றார் உக்கு. ஆனால் உங்களது அமைதியான இந்த ராஜதந்திரம் சரியாக செயற்படவில்லை என்றும், இலங்கையில் மனித உரிமைகளும் பேச்சு சுதந்திரமும் மேலும் மோசமடைந்து வருவதாகவும் சிலர் கூறலாம் அல்லவா என்று கேட்டதற்கு பதிலளித்த அவர்,
Listen, Rome wasn't built in a day. You can't effect change overnight. These things take time. Are there human rights?
இதோ பாருங்கள், ரோம் ராஜ்யம் ஒரே நாளில் கட்டியெழுப்பப்பட்டதில்லை. ஒரே இரவில் நீங்கள் மாற்றங்களை ஏற்படுத்திவிட முடியாது. இவற்றுக்கு நேரம் எடுக்கும். மனித உரிமைகள், பேச்சு சுதந்திரம் ஆகியவற்றில் உள்ள இடைவெளிகளும் அப்படித்தான். இலங்கையை நாங்கள் இந்த விடயத்தில் குறிப்பாக கூறவில்லை. பொதுவாக இந்த விடயத்தில் நல்ல முடிவை பெறுவதற்காக உறுப்பு நாடுகளுடன் நாங்கள் ஒத்துழைத்து செயற்படுவோம். ஒரே நாளில் நல்ல முடிவை நாங்கள் பெற வேண்டிய அவசியமில்லை என்றார் ரிச்சர்ட் உக்கு அவர்கள்.
காமன்வெல்த் அமைப்பின் தகவல் தொடர்பு இயக்குநர் ரிச்சர்ட் உக்கு. இலங்கையில் தம்புள்ளையில் பௌத்த புனித பிரதேசம் என்று அறிவிக்கப்பட்ட இடத்திலிருந்து இந்து கோவில் ஒன்று இடித்து தள்ளப்பட்டிருப்பதாக வரும் செய்திகள் குறித்து மட்டக்களப்பிலிருந்து உதயகுமார்.
மாத்தளை மாவட்டம் தம்புளை பிரதேசத்திலுள்ள மகா பத்ரகாளி அம்மன் ஆலயம் நேற்று திங்கட்கிழமை இரவு இடிக்கப்பட்டு தரைமட்டமாக்கப்பட்டுள்ளதாக அங்கு வசிக்கும் தமிழர்கள் தெரிவிக்கின்றார்கள். இந்த பிரதேசத்தில் தங்களுக்கென இருந்த ஒரேயொரு வழிபாட்டு தலமாக விளங்கிய மகா பத்ரகாளி அம்மன் ஆலயம் இடிக்கப்பட்டு அகற்றப்பட்ட சம்பவம் அவர்கள் மத்தியில் கவலையையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தி உள்ளது.
பேப்பர் எல்லாத்தையும் உடைச்சிட்டாங்க ஐயா. உடைச்சி எப்படியே மட்டம் தட்டிட்டாங்க ஐயா. இந்த உடஞ்ச சிலைய நம்ம எடுத்து இப்ப ஒரு ஐயர் ஒண்ணு கொண்டு வந்து அது அதுக்கு பரிகாரம் செஞ்சு அதை கொண்டு போயிட்டு ஆத்துல விட்டுட்டு புடிமண்ணை எடுத்து வச்சிருக்கணும் ஐயா. எங்கேயாவது இடம் கிடைக்கா கோயில கட்டுறோம்னு சொல்லிட்டு சரியான கவலைத்தாயா. எல்லாம் விரதம் பிடிச்சி கௌரி காப்பு எடுக்கிறது கஷ்டமா இருக்குது ஐயா. எல்லாத்துக்கும்
கோயில் இல்ல இப்ப கும்பிடுறது. போன போன மாத்திரைக்கு இல்ல கேக்கிறாங்க.
30 வருஷமா தேர் இருப்பா ரோட்ல பெரிய தேர். எல்லாம் அப்படியே தட்டுதானே எல்லாம் உடைச்சி அப்படியே போட்டு கும்பிடுறதுக்கு ஒண்ணு மின்னதோட நாங்க சும்மா தானே வீட்டுகள்ல தான் விளக்கு பத்த வச்சு கும்பிட்டுக்கிறது. இப்ப கும்பிட கோயில் ஒண்ணு இல்ல. பெரிய பிரச்சனைப்பா.
தம்புல நகர பிரதேசத்தில் உள்ள பௌத்த விகாரையொன்றை மையப்படுத்தி அரசாங்கத்தினால் அடையாளமிடப்பட்ட புனித பூமி பிரதேச காணி எல்லைக்குள் இந்த ஆலயம் அமைந்திருந்தது. குறித்த எல்லைக்குள் வசித்து வந்த தமிழர்கள் சில மாதங்களுக்கு முன்பு வெளியேறி விட்டனர். இருந்தபோதிலும் ஆலயத்தை வேறு இடத்தில் அமைப்பதற்கு காணி ஒதுக்கீடு செய்யப்படாத நிலையில் ஆலயத்தில் பூசை வழிபாடுகள் தொடர்ந்தும் இடம்பெற்று வந்தது. நேற்றிரவு இடம்பெற்ற சம்பவம் தொடர்பாக பிபிசி தமிழோசையுடன் பேசிய ஆலயத்தை நிர்வகித்து வந்த கே லக்ஷ்மி.
அப்ப நேற்றிரவு ராணுவத்துல வந்து எங்கிட்ட சொன்னாங்க கோயில்கிட்ட ஒரு கேம்ப் ஒண்ணு போட்டிருக்காங்க. ராணுவத்துல ஒரு 10 பேர் போல இருக்கிறாங்க. இந்த சாமியார்ட அவரோட வேலை செஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி நாளைக்கு கோயில உடைக்க போறோம் அப்படின்ட்டு. அப்ப நான் சொன்னேன் இதை உடைக்காதீங்க, கோயில கொண்டு செஞ்சிடாதீங்க, இந்த நான் இந்த பூசை எல்லாம் பண்ணி இந்த ஐயருக்கு வர சொல்லியிருக்கிறேன், இதெல்லாம் செஞ்சு கொடுக்க காலையும் எனக்கு ஒரு முடிவு தாங்கன்னு சொன்னேன். அதுக்கு பிறப்பாடு சரின்னு சொல்லி போட்டு தான் அந்த நேற்றிரவு திங்கக்கிழமை ராவு தான். அப்ப நான் காலையில விடிய ஐயரை கூப்பிட்டு வரக்குள்ள கோயிலே மட்டம் தட்டி வச்சிருக்காங்க. 40 குடியிருந்தோம் நாங்க வீடு ஆட்கள், அந்த காலத்திலையும் திரட்டினாங்க. அதுக்கு பிறப்பாடு கோயில மட்டும் அதை வச்சுக்கிட்டு இருந்தோம். கோயிலே இந்த மாதிரி அநியாயம் செஞ்சு எங்களுக்கு சும்மா கேவலமா இருக்கு. எங்க இந்து மதத்துக்கே கேவலமாக்கி இப்படி செஞ்சு வேடிக்கை பாக்குறாங்க. இனி நானும் இனி இது பாத்துக்கிட்டு அந்த கோயில காத்துக்கிட்டு 4 மாசம் அந்த கோயில்ல அந்த ஊர் மலம் எல்லாம் ஆட்களை வரைஞ்சு இந்த யூடியில 1 லட்சம் ரூபா கொடுத்து எல்லாம் வெளியே அனுப்பிட்டாங்க. அதுக்கு பிறப்பாடு சாமிக்கு சரி ஒரு இடம் கொடுங்க, எங்களுக்கு இல்லாட்டி இங்க வேணும்னு சொல்லி இப்ப 4 மாசம் நானும் வாதாடிக்கிட்டு இருக்கேன்
என்று தெரிவித்த அவர், ஏற்கனவே இந்த காணிக்கு எவரும் உரிமை கோரவில்லை என்றும் தற்போது பௌத்த புனித பூமி பிரதேசம் என்று அந்த பகுதியில் உள்ள பௌத்த பிக்கு ஒருவர் உரிமை கோருவதாகவும் இங்கு அவர் குறிப்பிடுகின்றார்.
மிந்தி யாருக்கும் இது இல்ல. இப்ப பிறப்பாடு சாமியார் சொல்றாரு அவருக்கு பூஜா நகரைக்கு சொந்தமான காணினு. பௌத்த மதத்துல இருக்கிற இங்க பெரிய சாமியார் நாங்க இப்ப 50-60 வருஷம் இப்ப எனக்கே 62 வயசு. நான் பிறந்து வளர்ந்தெல்லாம் அங்க எங்கடா 4 தலைமுறை அந்த ஊர் மனையில இருந்தோம். இப்ப இருந்துட்டு தான் இப்ப கிட்டடியில தான் எங்களை வெளியே அனுப்புனாங்க. யூடியால வந்து சொன்னாங்க உங்களுக்கு காணி தாரோம், எங்களுக்கு 1 லட்சம் 1 லட்சம் சல்லிய கொடுத்து இதை எடுத்துக்கிட்டு செலவுக்கு வச்சுக்கிறீங்க, நாங்க உங்களுக்கு இந்த காணி ஒண்ணு தரக்காலையும் அப்படின்னாங்க. எங்களுக்கு எல்லாம் அந்த காணி ஒண்ணு ஒதுக்குனாங்க தாரேன்னு சொல்லி. இப்ப அந்த காணியில எங்களுக்கு இப்ப தராம தான் இப்ப வச்சுக்கிட்டு ஏமாத்திக்கிட்டு இருக்கிறாங்க. காணியுமில்ல நாங்க எல்லாருமே ஒவ்வொரு பக்கத்து திசை மாறி போயிட்டு இருக்கிறோம். நாங்க போயிட்டு என்ன கேட்டாலும் இது பூஜா பூமியில உள்ளது, நாங்க இதுக்கு ஒரு அப்ப என்ன சரி ஒரு ஆதாரம் ஒண்ணு கொடுக்க போனாலும் எங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. நாங்களும் இனி அதுலயே இருந்து வாழ்ந்து இந்த புள்ள குட்டிங்க எல்லாம் இதாது. எங்களுக்கு அநியாயம் செஞ்சாலும் கவலை, இந்த சாமிக்கு செய்யற அநியாயம்னா கண் கொண்டு பாக்கல. எவ்வளவு ஜனங்க வந்து வேடிக்கையா பாக்குறது.
தம்புள்ள மகா பத்திரகாளி அம்மன் ஆலயம் இடிக்கப்பட்டு அகற்றப்பட்ட சம்பவம் தொடர்பாக இந்தி விவகார இலாகா இயக்குனர் சாந்தி நாவுக்கரசனை தொடர்பு கொண்டு கேட்டபோது ஆலயம் இடிக்கப்பட்டு அகற்றப்பட்ட சம்பவம் தொடர்பாக தமக்கு இதுவரை எவரும் அறிவிக்கவில்லை என்று அவர் பதிலளித்தார்.
மட்டக்களப்பு செய்தியாளர் உதயகுமார். இலங்கையின் வடக்கே யாழ்ப்பாணத்தில் செய்தியாளர்கள் இராணுவத்தால் அச்சுறுத்தப்படுவதாக அவர்கள் இலங்கையின் மனித உரிமை கமிஷனிடம் புகார் செய்திருக்கிறார்கள். இதுகுறித்த செய்தி ஒன்றை வழங்குகிறார் வவுனியாவிலிருந்து மாணிக்க வாசகம்.
இலங்கையின் வடக்கே யாழ்ப்பாணம் வலிகாமம் வடக்கு கட்டுவன் இராணுவ உயர் பாதுகாப்பு வலய பகுதிக்குள் பொதுமக்களுக்கு சொந்தமான வீடுகள் இடித்து தரைமட்டமாக்கப்படுவதை பார்வையிடச் சென்ற நாடாளுமன்ற உறுப்பினர், மாகாண சபை உறுப்பினர்கள் மற்றும் ஊடகவியலாளர்களும் இராணுவத்தினரால் அச்சுறுத்தப்பட்டதாக தெரிவிக்கப்படும் சம்பவம் தொடர்பில் யாழ் மனித உரிமைகள் ஆணைக்குழுவினரிடம் முறையிடப்பட்டிருக்கின்றது. அச்சுறுத்தலுக்கு உள்ளாகியிருந்த செய்தியாளர்களே இவ்வாறு முறையிட்டிருக்கின்றார்கள். வலிகாமம் வடக்கு பகுதிக்கு சென்றிருந்த யாழ் உதயன் பத்திரிகையின் புகைப்பட செய்தியாளர் எஸ் தர்ஷன், வலம்புரி பத்திரிகையின் செய்தியாளர் எஸ் ராஜேஸ்கரன், தினக்குரல் பத்திரிகையின் செய்தியாளர் எஸ் நிதர்சன், சக்தி தொலைக்காட்சி சேவையின் யாழ் செய்தியாளர் வி கஜீபன், தமிழ் மிரர் இணையதளத்தின் யாழ் செய்தியாளர் எஸ் கஜேந்திர பிரசாத் ஆகியோரே இராணுவத்தின் அச்சுறுத்தலுக்கு உள்ளாகியதாக மனித உரிமைகள் ஆணைக்குழுவினரிடம் முறையிடப்பட்டிருக்கின்றது. ஊடகவியலாளர்களின் முறைப்பாடு தமக்கு கிடைத்திருப்பதை உறுதி செய்துள்ள யாழ் மனித உரிமைகள் ஆணைக்குழுவினர் இது பற்றிய மேல் நடவடிக்கை குறித்து தமது உயரதிகாரிகளுடன் ஆராய்ந்து வருவதாக தெரிவித்தனர். சம்பவ இடத்தில் எடுக்கப்பட்ட படங்களை அழித்து விடுமாறு உத்தரவிட்ட இராணுவத்தினர் இது பற்றிய செய்திகளோ படங்களோ வெளியிடப்படக்கூடாது என்று எச்சரித்து அச்சுறுத்தி இருந்ததாகவும் இதன் காரணமாக இந்த ஊடகவியலாளர்கள் தமது பாதுகாப்புக்காக இந்த முறைப்பாட்டை செய்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. யாழ் செய்தியாளர்கள் அச்சுறுத்தப்பட்டிருப்பது குறித்து யாழ்ப்பாணத்திலிருந்து வெளிவருகின்ற உதயன் செய்தித்தாளின் பிரதம ஆசிரியர் காணமணிநாதன் அவரிடம் கேட்டபோது, யாழ்ப்பாணத்தில் பொதுவாகவே செய்தியாளர்கள் அச்சத்துடனேயே பணியாற்ற வேண்டியிருக்கின்றது என்று கூறினார்.
எங்களுடைய ஊடகவியலாளர்கள் தடுக்கும் பாணியில், அதாவது அதை மறுக்கும் பாணியில் அவர்கள் கொண்டு சென்ற கமராட்டை அறிவித்து பலங்களை எடுக்க வேண்டாம் என்று சொல்லி அடுத்த உண்மையிலே ஒரு ஜனநாயக நிர்வாகம் நடவடிக்கை. மக்களுக்கு நாங்கள் செய்ய வேண்டிய சேவையை தடுப்பது ஜனநாயக நாட்டில் இந்த வகையிலும் பொருத்தமற்றது. நடைபோது ஆணக்கூடம் போல் நாங்கள் மட்டுமல்ல உயிரின ஊடகவியலாளர்களும் சேர்ந்து இப்படி நடந்ததாக சம்பவத்தை பதிவு செய்திருக்கிறோம். அதனால் இவர்கள் செய்து கொண்டிருப்பது கண்டிக்கத்தக்கது. இப்படியான நடவடிக்கைகளை அவர்கள் நிறுத்த
என்றார் உதயன் செய்தித்தாளின் பிரதம ஆசிரியர் காணமணிநாதன் அவர்கள். இதேவேளை இராணுவத்தினரின் இந்த அச்சுறுத்தல் நடவடிக்கை குறித்து யாழ் ஊடக மையம் கண்டனம் தெரிவித்து அறிக்கை வெளியிட்டிருக்கின்றது. தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினரும் இதனை கண்டித்திருக்கின்றார்கள்.
வவுனியாவிலிருந்து மாணிக்க வாசகம். இலங்கை கண்ணோட்டம் தொடரும்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
திருவண்ணாமலை மாவட்டத்தில் கிராமம் ஒன்றில் விவசாய வேலை செய்த தமிழர்கள் சிலர் காணி பிரச்சினை தொடர்பாக பெரும்பான்மை இனத்தைச் சேர்ந்த சிலரால் தாக்கப்பட்டிருக்கிறார்கள். இதுகுறித்த செய்திக்குறிப்பொன்றை வழங்குகிறார் திருகோணமலை செய்தியாளர் ரத்னலிங்கம். உடன் பங்களிப்பு சீவகன்.
திருகோணமலை மாவட்டத்தின் மூதூர் பிரதேசத்தில் உள்ள கங்குவேலி வவுனவில் கிராமத்தில் தங்கள் வயலில் வேலை செய்து கொண்டிருந்த 4 விவசாயிகள் பலத்த தாக்குதலுக்கு இலக்கான நிலையில் மூதூர் வைத்தியசாலையில் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டுள்ளனர். 45 வயதான தேவ மனோகரன், 56 வயதான மாணிக்கம் கோணலிங்கம், 46 வயதான சிதம்பரப்பிள்ளை துளசிநாதன், 53 வயதான வைரமுத்து கிருஷ்ணமூர்த்தி ஆகியோரே இவ்வாறு பலத்த தாக்குதலுக்கு இலக்கான நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இவ்வாறு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டவர்களில் ஒருவர் தங்களுக்கு ஏற்பட்ட பயங்கர அனுபவம் தொடர்பாக இவ்வாறு தெரிவித்துள்ளார்.
படுதாட்டல் என்ற இடத்துல நாங்க வேலை செய்து கொண்டிருந்த நாங்க எங்க வயலுக்குள்ள நாங்க மம்பட்டி கோடாளிகள் எல்லாம் ஆயுதங்கள் வச்சிருந்தாங்க. இருக்கக்குள்ள 6 சீராகி மூட்டை பைக்கில் 2 மூட்டை பைக்கில் வந்து இறங்கினாங்க. இறங்கின உடனே எங்களுக்கு எந்த கதையும் சேர்க்கையும் இல்லை, ஒன்றையும் இல்லை, அடி தான். ஒரு 3-4 கடை வயலில் எங்களுக்கு அடி விழுந்தது. எங்களோட மச்சான் கோல் எடுத்தார். எனக்கு என்ன மாதிரி என்று கேட்டு கோல் எடுக்க திருப்பி ஆடா கோல் எடுக்கன்று கேட்டு திருப்பி மாறி வண்டில் வச்சு எனக்கும் என்னோட வந்த இன்னும் 3-4 பேரும் அடி அடித்து திருப்பி அவர் ஆமி சொல்லிக்கு கோல் எடுத்தார். கோல் எடுத்து சொல்லியும் அந்த நம்பர் எடுத்து திருப்பி மாறி எங்களுக்கு அடித்து கொண்டே இருந்தான். அடித்ததுக்கு பிறகு தான் நாங்கள் ஒழிக்கிட்டு இங்கே வந்து நாங்கள்
இப்போ நீங்கள் மூதூர் ஆஸ்பத்திரியில் இருக்கிறீங்களா?
மூதூர் ஹாஸ்பிட்டல் இருக்கிறோம். நாங்கள் 4 பேர் ஆகல இருக்கிறோம்.
சரி, இவங்க யாரும் உங்களுக்கு அடித்தாங்களு உங்களுக்கு தெரியுமா?
ஓ, ஆகல தெரியும். ஊர்வால்படை மண்டலபுர தெய்வத்தை சேர்ந்தவர் அவங்களோட அட்ரஸ்.
உங்களுக்கு எப்படி தெரியுமா உங்கள் ஊர்வால்படையை சேர்ந்தவங்க?
அங்க வேலை செய்யறாங்க, எனக்கு தெரியும். ஆகல அடிக்கடி எங்களோட குழம்பு ஆகல. அவங்க 3 வருஷமாக அவங்க இந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறாங்க. எங்களுக்கு ஆக்கிரமப்படுத்தி கொண்டு அவங்க சங்கட இதுக்கு ஆக்கிரமப்படுத்தி கொண்டு நாங்க டிஎஸ்சிக்கு அறிவிச்சா டிஎஸ்சிக்கு வரமாட்டார். டிஎஸ் அங்க ஜிஏக்கு அறிவிச்சா ஜிஏ வரமாட்டார். ஜிஏ சரியம் தருவார், நீங்க உள்ளாமே செய்ய போயிட்டு நாங்க போனோடனே அவன நிலங்களுக்கு அந்த சிங்களாக்கள் எல்லாரும் சேர்ந்து அடிக்க வருவாங்க. இப்படியே நடந்து கொண்டிருக்கு எங்களோட வாழ்க்கை.
அவங்கள ஏன் என்ன காரணத்துக்காக உங்களுக்கு அடிச்சவங்க?
நாங்க தான் அந்த வயலை செய்து கொண்டிருக்கிறாங்க. எங்களுக்கு எல்லாருக்கும் ஆளுக்கு 2 ஏக்கர் 3 ஏக்கர் வயல் இருக்கு. அவங்க தான் செய்து கொண்டிருக்கிறாங்க. இப்போ பைகோஸ்ல எங்கள்கிட்ட ஆதாரம் முழுதும் இருக்கு, பேமெண்ட் இருக்கு, உறுதி இருக்கு
எனவும் தெரிவித்துள்ளார். இதேவேளை மூதூர் இடம்பெயர்ந்தோர் சங்க தலைவரும் கிழக்கு மாகாண சபை உறுப்பினருமான குமாரசாமி நாகேஸ்வரன் இது தொடர்பாக கூறுகையில்,
சென்ற ஆண்டும் இதே போல வயல் வேலைக்காக சென்ற 2 பேரை அவர்கள் கட்டி வைத்திருந்து அவர்களுக்கு கொலை அச்சுறுத்தல் விடுத்த நேரத்தில் அவர்கள் தப்பி வந்திருந்தார்கள். இந்த முறையும் அவர்கள் தங்களுடைய வயலை சென்ற இடத்தில் 4 பேரை கடத்தி சென்று மறைத்து வைத்திருந்து உடனடியாக போலீசுக்கும் மற்றும் இராணுவ தரப்பினருக்கும் சொன்னதை அடுத்து அவர்கள் விடுதலை செய்யப்பட்டார்கள். இந்த 4 பேரும் மிகவும் ஏழை அப்பாவி விவசாயிகள். ஆனால் அவர்கள் போலீஸ் நிலையத்தில் இதுவரை முறைப்பாடுகள் பதிவு செய்யப்படவில்லை. ஆனால் இம்முறை அவர்களுடைய முறைப்பாடுகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அவர்கள் முறைப்படி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள்.
இது தொடர்பாக சட்ட நடவடிக்கைகளை இதனையும் வந்து உங்களுடைய கட்சியோ அல்லது வேறு எவரோ முன்னெடுத்து செல்வார்களா? இது தொடர்பாக மாகாண சபையில் ஏதாவது பிரஸ்தாபிக்கப்பட்டதா?
இது சம்பந்தமாக மாகாண சபையில் பல தடவைகளில் நாங்கள் பிரஸ்தாபித்திருக்கின்றோம். இதற்கான தீர்வை காணி அமைச்சருடாக பெற வலியுறுத்திய போதும் கூட இந்த மாகாண சபை மத்திய அரசாங்கனுடைய வழிநடத்தல்களை நடைபெறுகின்றபடியால் இங்கு நிலவுகின்ற ஒரு பெரும்பான்மை இனத்தினுடைய விரோதத்தை வளர்த்துக் கொள்ளாத ஒரு அரசியல் மற்றும் அதிகார போக்கு நிலவுகின்ற காரணத்தினாலும் இதனை முன்கொண்டு செல்ல முடியவில்லை. சட்ட நடவடிக்கைகளை பொறுத்தவரையில் அந்த மக்களுடைய ஆவணங்கள் கோரப்பட்டு அதற்கான நடவடிக்கைகளின் ஆரம்ப கட்டம் நிறைவேறி இருக்கின்றது
என்றார் நாகேஸ்வரன். இந்த செய்தியை வழங்கியவர்கள் திருவோணமலை செய்தியாளர் ரத்னலிங்கம் மற்றும் சீவகன். இனி இந்திய குறிப்புகள். தமிழக முதல்வர் ஜெயலலிதா சொத்துக்குவிப்பு வழக்கில் நாளை பெங்களூர் சிறப்பு நீதிமன்றத்தில் ஆஜராவதிலிருந்து விலக்கு அளித்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. இதுகுறித்து டெல்லியிலிருந்து சங்கீதா ராஜன்.
சொத்துக்குவிப்பு வழக்கில் முதல்வர் ஜெயலலிதா அக்டோபர் 30 பெங்களூரு நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராவதில் இருந்து இந்த ஒரு முறை மட்டும் விலக்கு அளித்துள்ளது உச்சநீதிமன்றம். பெங்களூர் சிறப்பு நீதிமன்றத்தில் நடைபெற்று வரும் சொத்து குவிப்பு வழக்கில் தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா உள்ளிட்ட 4 பேருக்கும் அக்டோபர் 30 நேரில் ஆஜராக வேண்டும் என்று அந்த வழக்கின் புதிய நீதிபதி முடி கவுடர் அக்டோபர் 3 உத்தரவு பிறப்பித்தார். இதற்கு ஜெயலலிதா தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் பி குமார், ஜெயலலிதா உள்ளிட்ட 4 பேருக்கும் வழக்கில் நேரில் ஆஜராவதிலிருந்து விலக்கு அளிக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தில் மனு அளித்திருந்தார். இதற்கு ஜெயலலிதாவை தவிர சுதாகரன், இளவரசி, சசிகலா ஆகியோரது கோரிக்கையை நிராகரித்து அவர்களை நாளை பெங்களூரு நீதிமன்றத்தில் ஆஜராக உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. 17 ஆண்டுகளுக்கும் மேலாக நடைபெற்று வரும் ஜெயலலிதா மீதான சொத்து குவிப்பு வழக்கு விசாரணை இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ள நிலையில் இந்த வழக்கில் ஜெயலலிதாவிற்கு 2 ஆண்டுகளுக்கு மேல் சிறை தண்டனை விதிக்கப்பட்டால் அவர் ரஷீத் மசூத், லாலு பிரசாத் போன்ற பதவி இழந்த அரசியல்வாதிகளின் வரிசையில் இணைக்கப்படுவார்.
டெல்லியிலிருந்து சங்கீதா. சென்னையில் திங்கட்கிழமை நள்ளிரவுக்கு பிறகு 2 அஞ்சல் நிலையங்கள் மீது பெட்ரோல் குண்டு வீச்சு சம்பவம் நடந்திருக்கிறது. இதுகுறித்த செய்திக்குறிப்பு ஒன்றை வழங்குகிறார் சென்னையிலிருந்து செய்தியாளர் டி என் கோபாலன்.
சென்னையில் நேற்று திங்கள் நள்ளிரவு 2 தபால் நிலையங்கள் மீது பெட்ரோல் குண்டுகள் வீசப்பட்டன. ஆனால் பெரிதாக சேதம் எதுவும் இல்லை. இச்சம்பவம் தொடர்பாக திராவிடர் விடுதலைக் கழகத்தைச் சேர்ந்த 4 கைதாகியிருக்கின்றனர். அவர்கள் கொழும்பில் நடைபெறவிருக்கும் காமன்வெல்த் மாநாட்டில் இந்தியா பங்கேற்க கூடாது என்பதை வலியுறுத்தியே அவ்வாறு குண்டுகள் வீசியதாக கூறப்படுகிறது. நள்ளிரவில் இருசக்கர வாகனங்களில் வந்த அவர்கள் மயிலாப்பூர் மற்றும் மந்தைவழி தபால் நிலையங்கள் மீது பெட்ரோல் குண்டுகளை சரமாரியாக வீசியதாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். ஜன்னல் கதவுகளை திறந்து பெட்ரோல் குண்டுகளை உள்ளே வீசியதில் மயிலாப்பூர் தபால் நிலையத்தில் 4 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள தானியங்கி முத்திரை ஒட்டும் இயந்திரம் உள்ளிட்ட பொருட்கள் சேதமடைந்தன. அப்போது அங்கு மூண்ட தீயினை தீயணைப்பு துறையினர் விரைந்து வந்து அணைத்து விட்டனர். மந்தைவெளி தபால் நிலையத்தில் 2 பெட்ரோல் குண்டுகள் வீசப்பட்டன. ஆனால் அங்கு அதிக அளவு சேதமில்லை என தெரிகிறது. சம்பந்தப்பட்ட தபால் நிலையங்களில் பொருத்தப்பட்டிருந்த கண்காணிப்பு கேமராக்களில் பதிவாகியிருந்த காட்சிகளை போலீசார் ஆய்வு செய்ததை அடுத்தே தென்சென்னை மாவட்ட திராவிடர் விடுதலைக் கழக செயலர் உமாபதி உள்ளிட்ட 4 கைதாகியிருக்கின்றனர். இலங்கை தமிழர் பிரச்சினையில் தொடர்ந்து ஆர்வம் காட்டி வரும் இக்கட்சியினர் காமன்வெல்த் மாநாடு தொடர்பிலும் ஆர்ப்பாட்டங்கள் நடத்தி வருகின்றனர். கடந்த வாரம் கூட மத்திய அரசு அலுவலகங்கள் சிலவற்றை பூட்டும் ஆர்ப்பாட்டத்தினை அவர்கள் நடத்தினர். கட்சியின் மூத்த நிர்வாகி ஒருவர் தாங்கள் இந்தியா காமன்வெல்த் மாநாட்டில் பங்கேற்க கூடாது என்பதில் உறுதியாக இருப்பதாகவும், எனவே தங்கள் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்கள் தொடரும் என்றும் நம்மிடம் குறிப்பிட்டார். ஆனால் பெட்ரோல் குண்டு வீசப்பட்டது குறித்து கருத்து தெரிவிக்க அவர் மறுத்துவிட்டார். இன்றைய சம்பவத்திற்கு பிறகு மத்திய அரசு அலுவலகங்களுக்கு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. இதனிடையே காமன்வெல்த் மாநாட்டில் இந்தியா பங்கேற்க கூடாது என மத்திய அரசுக்கு உத்தரவிட வேண்டும் என கோரி தொடரப்பட்ட வழக்கொன்று சென்னை உயர்நீதிமன்றத்தால் இன்று தள்ளுபடி செய்யப்பட்டது.
சென்னை செய்தியாளர் டி என் கோபாலன். நிகழ்ச்சியில் இறுதியாக அனைவருக்கும் அறிவியல் தயாரித்து வழங்குகிறார் எல் ஆர் ஜெகதீசன்.
வணக்கம் நேயர்களே. இன்றைய அனைவருக்கும் அறிவியல் நிகழ்ச்சியில் முதலில் தேனீக்கள் குறித்த சுவாரஸ்யமான செய்தி ஒன்று. உலகத்தில் உலவிய டைனோசார்கள் அழிய காரணமான அதே சம்பவம்தான் உலகின் பல்கி பெருகியிருந்த பல வகையான தேனீக்களையும் ஏறக்குறைய முற்றாக அழியும் நிலைக்கு கொண்டு சென்றதாக விஞ்ஞானிகள் தற்பொழுது கண்டறிந்திருக்கிறார்கள். இதுகுறித்த பிபிசியின் செய்திக்குறிப்பை தமிழில் தருகிறார் விமல் சொக்கநாதன்.
சுமார் 66 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னர் நிகழ்ந்த பேரழிவின் போது டைனோசோ எனப்படும் பேருடல் கொண்ட பெருவிலங்கு இனம் முற்றாக அழிந்த அதே காலப் பகுதியில் தேனீக்களும் பெருமளவில் அழிந்தன என்று விஞ்ஞானிகள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அஸ்ட்ராய்டுகள், அதாவது சூரியனை சுற்றி வரும் குறுங்கோள்கள் அல்லது கொமெட்டுகள், வால் நட்சத்திரங்கள் பூமியை தாக்கியபோது ஏற்பட்ட பேரழிவில்தான் டைனோசோ என்ற பெருவிலங்குகள் முற்றாக அழிந்து ஒழிந்தன என்பது இப்போது உறுதியாக தெரிய வந்திருக்கிறது. ஆனால் இந்த பேரழிவு சம்பவம் எல்லா இனங்களையும் ஒரே நேரத்தில் அழித்துவிடவில்லை என்றும் சில இனங்களை மட்டும் பாதித்திருக்கிறது என்றும் ஆய்வாளர்கள் ப்ளஸ் ஒன் ஜேர்னலில் ஆய்வு கட்டுரை ஒன்றில் எழுதியிருக்கிறார்கள். ஜைலோகோபினே என்ற முக்கிய பிரிவுகள் அடங்கும் தேனீக்களை இந்த விஞ்ஞானிகள் ஆராய்வதற்கு காரணம் ஒன்று இருந்தது. ஜைலோகோபினே பிரிவின் பரிணாமத்தை மூலத்தை ஆராய்ந்தபோது டைனோசோர் பெருவினங்கள் பூவுலகில் நடந்து திரிந்த காலப்பகுதி வரை இந்த இனத்தை ஆய்வுகளில் தேட முடிந்தது என்பதாகும். ஆய்வு நடத்த டைனோசோரை போல படிமங்கள் எதுவும் முறையாக கிடைக்காவிட்டாலும் இப்போது அழிந்துவிட்ட ஜைலோகோபினே பிரிவை பயன்படுத்தி தேனீக்கள் எப்போது அழிந்தன என்று ஆராய முடிந்தது என்கிறார் சென்ட்ரா ரிஹான் என்ற அமெரிக்க உயிரியல் ஆய்வாளர். இந்த இனத்தின் உறவினர்களான தேனீக்கள் மகரந்தம் சேகரிக்கும் மலர்களின் படிமங்களும் ஆராயப்பட்டன என்றும் நாலு விதமான தேனீக்களின் வாழ்வு பற்றியும் மாற்றங்கள் பற்றியும் புதிய தகவல்கள் தமக்கு கிடைத்தன என்றும் அவர் குறிப்பிடுகிறார். முக்கிய தகவல், டைனோசோர் பெருவிலங்குகள் அழிந்து கொண்டிருந்த அதே காலப்பகுதியில்தான் தேனீக்களிலும் மாற்றங்கள் ஏற்பட்டன என்று தெரிவிக்கப்படுகிறது. இன்றைய உலகில் விவசாயத்திற்கு தேவையான தேனீ இனங்கள் அழிவு பற்றிய ஆய்வுக்கு இந்த கண்டுபிடிப்பு பெரிதும் உதவுகிறது. ஒரு இனத்தின் அழிவையும் அதன் தாக்கங்களையும் ஆராய்ந்து அறிவதன் மூலம் மலர்களில் மகரந்தம் பரப்புதல் பற்றியும் பூகோள மட்டத்தில் மகரந்த பரப்புதலில் ஏற்பட்டுள்ள நெருக்கடிகள் பற்றியும் அறிய முடியும் என்கிறார் ஆய்வாளர் டாக்டர் சாண்ட்ரா ரிஹான்.
பிபிசியின் செய்தியை தமிழில் தந்தவர் விமல் சொக்கநாதன். அடுத்து, ஆண்களை விட பெண்கள் திறமையானவர்கள் என்பது அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்டிருக்கும் மற்றொரு ஆய்வின் முடிவுகள் குறித்த செய்தியை பார்க்கலாம். ஒரே நேரத்தில் பல வேலைகளை செய்வதில் ஆண்களை விட பெண்களே திறமையானவர்கள் என்று இங்கே ஐக்கிய ராஜ்யத்தைச் சேர்ந்த விஞ்ஞானிகள் பல்வேறு சோதனைகள் மூலம் நிரூபித்திருக்கிறார்கள். இதில் சுவாரஸ்யமான செய்தி என்னவென்றால், இந்த விடயத்தில் தாங்கள் ஆண்களை விட திறமையானவர்கள் என்பது பெரும்பாலான பெண்களுக்கு தெரியாது என்றும் இந்த ஆய்வாளர்கள் கண்டறிந்ததாக தெரிவித்திருக்கிறார்கள். இந்த வித்தியாசமான ஆய்வு குறித்த பிபிசியின் ஜேம்ஸ் மோர்கனின் செய்திக்குறிப்பை தமிழில் தருகிறார் பூபாலரத்னம் சீவகன்.
பல வகையான வேலைகளை ஒரே நேரத்தில் கொடுக்கின்ற பொழுது அதனை ஆண்களை விட பெண்களே மிகவும் வேகமாக செய்து முடிப்பதாக விஞ்ஞானிகள் கூறுகின்றார்கள். அதாவது, பல வேலைகளை ஒன்றாக கொடுத்து இவற்றை முடியுங்கள் என்று கூறினால் அவற்றை திட்டமிட்டு எதனை முதலில் செய்வது எதனை பின்னர் செய்வதென்று ஒழுங்குபடுத்தி செய்வதில் ஆண்கள் மிகவும் தாமதமாக இருக்கின்றார்கள் என்று பிரிட்டிஷ் உளவியல் விஞ்ஞானிகள் கூறுகின்றார்கள். ஆனால் இந்த விடயத்தில் இப்பொழுது இரண்டு கேள்விகள் இருப்பதாக அவர்கள் கூறுகின்றார்கள். முதலாவது கேள்வி, அது ஏன் என்பதாகும். அடுத்தது, எந்த வேலையை கொடுத்தாலும் இந்த நிலைமைதானா அல்லது சில வேலைகளில் மாத்திரம்தான் இந்த நிலைமையா என்பதாகும். இதற்கான விடைகளை கண்டுபிடிக்கும் பொழுதுதான் வேலைத்தளங்களை எப்படி ஏற்பாடு செய்வது என்பதில் சரியான திட்டங்களை தீட்ட முடியும். பல வேலைகளை ஒன்றாக அடுத்தடுத்து முடிப்பது என்பது வேலைத்தளங்களில் மிகவும் முக்கியமான ஒன்றாகும். ஆனால் அதுதான் எமது வேலை தொடர்ச்சியாக நடப்பதில் தாமதத்தையும் ஏற்படுத்துகின்றது. முன்னர் இந்த விடயங்களில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுகள் வெவ்வேறான முடிவுகளை தந்திருக்கின்றன. சீனாவில் நடந்த ஒரு ஆய்வில் பெண்கள் ஆண்களை விட பல வேலைகளை ஒன்றாக முடிப்பதில் மிகவும் வேகமானவர்கள் என்று பதில் வந்திருக்கின்றது. ஆனால் ஸ்வீடனில் நடந்த ஆய்வு ஒன்றில் ஆண்கள் தான் வேகமானவர்கள் என்ற முடிவு வந்திருக்கின்றது. இதற்காக இன்னும் ஒரு ஆய்வு பிரிட்டனில் நடத்தப்பட்டது. அதில் சில அலுவலக வேலைகளை, அதாவது மின்னஞ்சல்களை படிப்பது, அவற்றுக்கு பதிலளிப்பது, தொலைபேசிகளுக்கு பதிலளிப்பது, அடுத்தடுத்து வருகின்ற கூட்டங்களில் கலந்து கொள்வது என பல வேலைகளை இரண்டு தரப்பாருக்கும் கொடுக்கப்பட்டது. அதேபோல வீட்டு வேலைகள், அதாவது சமைப்பது, குழந்தைகளை பராமரித்துக் கொள்வது, வீட்டு தொலைபேசி அழைப்புகளுக்கு பதில் சொல்வது என்று பல வேலைகள் ஒன்றாக அவர்களுக்கு தரப்பட்டது. இதில் ஒவ்வொரு வேலையாக செய்ய சொன்னால் இரண்டு தரப்பாரும் ஒரே வகத்திலேயே செய்திருக்கின்றார்கள். ஆனால் எல்லா வேலைகளையும் ஒன்றாக கொடுத்த பொழுது அவற்றை ஒவ்வொன்றாக செய்து முடிப்பதற்கும் ஒரு வேலையிலிருந்து அடுத்த வேலைக்கு மாறுகின்ற போதும் இரண்டு தரப்பாரும் சிரமப்பட்டிருக்கின்றார்கள். ஆனாலும் பெண்கள் ஆண்களை விட அவற்றை வேகமாக செய்து முடித்திருக்கின்றார்கள். இந்த வேறுபாடு மிகவும் சிறியதுதான். என்றாலும் தொடர்ச்சியாக வாரக்கணக்கில் இவற்றை செய்கின்ற பொழுது அது மிகவும் அதிகமாகிவிடுகின்றது. அதன் பின்னர் 8 நிமிடத்துக்குள் சில வேலைகளை ஒன்றாக செய்ய வேண்டும் என்று 2 தரப்பாருக்கும் கொடுக்கப்பட்டது. ஆனால் உண்மையில் அந்த வேலைகளை 8 நிமிடத்தில் நீங்கள் முடிக்க முடியாது. இப்பொழுது வேலைகளை ஆரம்பிப்பதற்கு முன்னதாக அவற்றை திட்டமிடுவதற்கு நீண்ட நேரத்தை பெண்கள் எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் ஆண்கள் அவசர குடுக்கியாக நிறைய யோசிக்காமல் வேலையில் குதித்து விட்டார்கள். ஆனால் இங்கும் பெண்கள் தான் பின்னர் முன்னணி பெற்றிருக்கின்றார்கள். இதிலிருந்து எந்த அழுத்தமான நிலைமைகளிலும் நின்று நிதானித்து சிந்தித்து திட்டமிட்டு செயற்படுகின்ற திறன் பெண்களுக்கே அதிகம் என்ற முடிவுக்கு விஞ்ஞானிகள் வந்திருக்கின்றார்கள். அது மாத்திரமன்றி ஆண்களை பொறுத்தவரை அவர்கள் பல வேலைகளை ஒன்றாக கையாள்வதில் தாம் உண்மையில் எவ்வளவு திறமையானவர்களோ அதனை விட அதிகமாகவே தம்மிடம் திறமை இருப்பதாக அவர்கள் தம்மை பற்றி நினைத்துக் கொள்வதாகவும், ஆனால் பெண்களோ மறுபுறமாக தமக்கு இந்த விடயங்களில் இருக்கின்ற உண்மையான திறமையின் அளவை விட மிகவும் குறைவாகவே தமக்கு திறமை இருப்பதாக அவர்கள் நினைத்துக் கொள்வதாகவும் விஞ்ஞானிகள் கூறுகின்றார்கள். தம்மிடம் அதிக திறமை இருப்பதாக அளவுக்கு அதிகமாக ஆண்கள் நினைப்பதால் தான் அவர்கள் சிந்திக்காமலேயே வேலையை தொடங்கிவிட்டு முடிக்க முடியாமல் தடுமாறுவார்களாம்.
பிபிசியின் ஜேம்ஸ் மோர்கனின் செய்திக்குறிப்பை தமிழில் தந்தவர் பூபாலரட்னம் சீவகன்.
இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம்போல் சந்திப்போம். வணக்கம் நேர்களே.